சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
கிருபை வேண்டும் நாதா இயேசுவேவும் திவ்ய, கிருபை வேண்டும் நாதா இவ்வாராதனையில், கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா இயேசுவேவும் திவ்ய, கிருபை வேண்டும் நாதா இவ்வாராதனையில், கிருபை வேண்டும் நாதா. கிருபைதான் வேண்டும் சொர்லோக ராஜாவே, உம் கிருபைதான் வேண்டும் சொர்லோக ராஜாவே, உம் கிருபை அல்லாது எங்களாலாகாது, உம் கிருபை அல்லாது எங்களாலாகாது, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம் திவ்ய, கிருபை வேண்டும் நாதா யுவாராதனையில், கிருபை வேண்டும் நாதா. தாசநாம் சேவானின் சாயலை மாற்றின, தாசநாம் சேவானின் சாயலை மாற்றின, நேசமாய் கிருபை எம்மேலும் ஊற்றிடும், நேசமாய் கிருபை எம்மேலும் ஊற்றிடும், கிருபை வேண்டும் நாதா இயேசுவேவும் திவ்ய, கிருபை வேண்டும் நாதா இவ்வாராதனையில், கிருபை வேண்டும் நாதா. அடியாராம் ஏழைகள் உம்மை சந்தித்திட, அடியாராம் ஏழைகள் உம்மை சந்தித்திட, முடிவு வரைக்கும் காத்திடும் கிருபையார், முடிவு வரைக்கும் காத்திடும் கிருபையார், கிருபை வேண்டும் நாதா இயேசுவேவும் திவ்ய கிருபை வேண்டும் நாதா, இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா இயேசுவேவும் திவ்ய கிருபை வேண்டும் நாதா, இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா.
எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது என்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் இவ்வாறாக வேதத்தை கருத்தூண்டி படிக்க ஒரு தீர்மானம் செய்து அதை தொடர்ச்சியாக காத்துக்கொள்வதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாம் தானியேல் 2:14-33 சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ராஜாவான நேபுகாத்நேச்சார் தனது ராஜ்யபாரத்தின் 2 வருஷத்திலே சொப்பனங்களை கண்டான் என்று சிந்திக்க துவங்கினோம். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது. தனது தேசத்தின் எல்லா ஜோதிடரையும் சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் சூனியக்காரரையும் அழைத்து சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கூற வேண்டும் என்று கட்டளையிட்டான். அவ்வாறு கூறவில்லை என்றால் அனைவரையும் கொலை செய்வேன் என்றும், சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கூறினால் வெகுமதிகளை தருவேன் என்றும் அறிவிப்பு கொடுத்தான். ஆனால் அவர்களால் எதையுமே கூற முடியவில்லை. எனவே ராஜா மகா கோபமும் உக்கரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சேவகர்கள் தானியேலையும் அவன் தோழர்களையும் கொலை செய்ய தேடினார்கள். தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பாருங்கள். தானியேல் 2:14-15, பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். ராஜாவினுடைய நியாயமில்லாத அவசர கட்டளை குறித்து தானியேல் பதட்டமடைந்தான். என்றாலும் ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்திலே ஞானமாய் பேசி விவரங்களை அறிந்து கொள்கிறான். இந்த ஆரியோகு ராஜாவின் காவலாளர்கள் எல்லாருக்கும் தலைவனாயிருந்தான். எனவே அடிக்கடி ராஜ சமூகத்திற்கு சென்று வருகிறவனாயிருந்தான். எங்கே நமக்கு எழுதப்படாவிட்டாலும் இந்த ஆரியோகும் ராஜாவின் இந்த அர்த்தமற்ற கட்டளை குறித்து தானியேலனிடத்திலே வியப்படைந்திருப்பான் என்று கூறலாம். இந்த ராஜாவுக்கு என்ன ஆனது என்று இருவரும் யோசித்திருப்பார்கள். தானியேல் 2:16, தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். ஏற்கனவே ஞானிகளின் கூட்டத்திலே தானியேலும் நண்பர்களும் சிறந்தவர்களாக காணப்பட்டபடினாலே ராஜ சமூகத்திலே சீக்கிரமாக போய் ராஜாவை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றான். ராஜாவின் சொப்பனத்தை அவருக்கு அறிவிப்பதற்கு சற்று கால அவகாசம் தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறான். இது ஒரு ஞானமுள்ள இளைஞனின் செயலாய் தோன்றினாலும் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை பார்க்கும்பொழுது தேவன் மேல் தானியேலுக்கு இருந்த நம்பிக்கையும் விசுவாசமுமே தானியேலை இவ்வண்ணமாய் வழிநடத்தினது என்பதை புரிந்து கொள்ளலாம். தானியேல் 2:17-18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானியோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். எதற்காக அறிவித்தான் கவனித்தீர்களா? இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக என்று வாசிக்கிறோம். இந்த விதமான வார்த்தைகளை சிறைப்பிடிப்பின் காலகட்டங்களிலே எழுதப்பட்ட புத்தகங்களிலே மட்டுமே நாம் காண முடியும். எஸ்ரா, நெகேமியா, தானியேல் ஆகிய புஸ்தங்களிலே இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை கவனிக்கலாம். தேவனுடைய ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவனுடைய மகிமை நீங்கி எருசலேமின் மேலே இருந்தது. அது எருசலேமிலிருந்தும் நீங்கி கடந்து சென்றுவிட்டபடியினாலே இப்பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறார்கள். எருசலேமிலே ஒரு ஆலய கட்டிடத்திற்குள்ளே தேவன் வாசமாயிருக்கவில்லை என்பதை இந்த எபிரேய இளைஞன் அறிந்திருந்தான். அவர் பரலோகத்தின் தேவன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த அறிவு நமக்குண்டா? நம்மை படைத்த தேவன் ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திற்குள்ளே இல்லை, அவர் பரலோகத்தின் தேவன் என்பதை எப்பொழுதும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தகுதியினாலே தேவன் ஒருபொழுதும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதில்லை. அவர் தமது இரக்கத்தினாலேதான் நமக்கு பதில் கொடுக்கிறார். நாம் செய்யும் நற்செயல்களினாலே நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறதில்லை. எல்லா விண்ணப்பங்களும் அவருடைய இரக்கத்தையே சார்ந்ததாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம் என்றால் நம்முடைய சொந்த தகுதியிலே நாம் அவரிடத்திலே செல்லவில்லை. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய நாமத்தினாலே தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறவர்களாய் இருக்கிறோம். தானியேல் 2:19 பின்பு ரா காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதே சொப்பனத்தை தேவன் தானியேலுக்கும் கொடுக்க வேண்டும். இது அர்த்தமுள்ள விளக்கமாயிருக்கும் என்று நம்புகிறேன். ரா காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருளும் வெளிப்படுத்தப்பட்டது. ஜபத்திற்கு பதில் பெற்றுக் கொண்ட தானியேல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றிற்கும் நாமும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் எதுவுமே நம்முடைய தகுதியினாலோ நம்முடைய திறமையினாலோ நாம் பெற்றுக் கொள்கிறதில்லை, அவருடைய இரக்கத்தினாலேயே நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே சிறிதானாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு இறங்கி நமது வாழ்க்கையிலே நமக்கு தரும் வாழ்நாட்களுக்காக, சுகத்திற்காக, மேலும் நாம் அனுபவிக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்காகவும் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை எண்ணி எண்ணி அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே நீங்கள் பெற்றுக் கொள்ளும் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, இரக்கங்களை, கிருபைகளை எளிதானதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தானியேல் 2:20-23 கவனியுங்கள். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு எண்டெண்டைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். பிரியமானவர்களே, அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தவுடனே ராஜாவை தேடி ஓடவில்லை, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். தானியேலின் புத்தகத்திலே தானியேல் செய்த பல ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். அவைகளிலே இதுவும் உண்டு. ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டோம், தானியேலின் வாழ்க்கையிலே ஒரு நோக்கமுடையவன், தானியேல் ஒரு ஜப வீரன், தானியேல் ஒரு தீர்க்கதரிசி. தேவனே மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு தேவனை துதிக்கிறான். இப்பொழுது மீண்டுமாக ராஜாவை கண்டு காரியத்தை வெளிப்படுத்த ஒழுங்கு செய்யும்படியாய் கேட்கிறான். பாருங்கள், தானியேல் 2:24. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். நடைபெற இருந்த ஒரு பெரிய அழிவை தானியேல் தடுத்து நிறுத்தினான். சொல்லப்போனால் இவ்வாறு ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று ஆரியோகுக்கும் விருப்பமில்லை. எனவே ராஜா கட்டளை கொடுத்த ஓரிரு நாட்கள் கடந்து சென்றிருந்தாலும் இதுவரை யாரும் கொல்லப்படவில்லை என்பது போலவே தெரிகிறது. தானியேல் 2:25. அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். கவனித்தீர்களா? ஞானிகளை கொலை செய்வதை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை அறிந்தவுடனே ஆரியோகு தீவிரமாய் செயல்படுகிறான். பிரியமானவர்களே, நல்ல செய்தியை சொல்வதை குறித்து தீவிரமானவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல செய்தியை அறிந்திருந்தும் அதை சொல்ல வேண்டியவர்களுக்கு தீவிரமாய் கூறாமல் இருப்போம் என்றால் நாம் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இங்கே உடனே அவன் ராஜாவினிடத்திலே போய் ராஜாவின் சொப்பனத்தை அறிவிக்கக்கூடிய ஒருவனை கண்டுபிடித்தேன் என்று கூறுகிறான். தானியேல் 2:26. ராஜா பெல்தெஷாத்சார் என்னும் நாமம் உள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்கக்கூடுமா என்று கேட்டான். ராஜாவின் இந்த கேள்வி ஏளனமான ஒரு கேள்வியாய் தோன்றுகிறது. என்னுடைய ராஜ்யத்திலே இத்தனை ஆண்டுகள் இருந்த இத்தனை அதிகமான ஞானிகளால் அந்த சொப்பனத்தையும் சொல்ல முடியவில்லை, அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை, ஆனால் இளைஞனான நீ அதை சொல்லிவிடுவாயோ என்பது போல கேட்கிறான். ராஜாவின் இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், இத்தனை ஞானிகளுக்கும் தெரியாதவிடை உனக்கு தெரியும் என்று கூறி இன்னும் சற்று காலத்தை கடத்தலாம் என்று எண்ணுகிறாயோ என்பது போல இருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கு உன்னதமான ஒரு பதிலை தானியேல் வைத்திருந்தான். கவனியுங்கள், தானியேல் 2:27-28. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவர்களாலும் கூடாது. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், இங்கே தானியேல் மிக தெளிவாக மிக உறுதியாக ராஜா அறிந்து கொள்ளும்படியாய் பாபிலோனின் ஞானத்திற்கும் தேவாதி தேவனின் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்து காட்டுகிறான். அப்போஸ்தலனாய் பவுலும் 1 Cor 15:25 சொல்லும்பொழுது, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் என்பது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இருள் நிறைந்த தேவனை அறியாத அந்த அரசனுக்கு ஜீவனுள்ள தேவனை அறிமுகப்படுத்தும் ஒரு உன்னத பாக்கியத்தை தானியேல் பெற்றுக் கொள்கிறான். கவனித்தீர்களா? மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த சத்தியம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இதுவே தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் முக்கியத்துவப்படுத்தும் காரியமாகும். இந்த சொப்பனமானது தேவனை அறியாத மக்களின் காலத்தின் முடிவை குறித்து காட்டுகிறது. இதைத்தான் கடைசி நாட்களில் சம்பவிப்பவை என்று தானியேல் குறிப்பிட்டிருக்கிறார். மகா உபத்திரவ காலத்திலே தேவனை அறியாத மக்களின் காலம் முடிவிற்கு வருகிறது. இன்று நீங்களும் நான் வாழுகிற காலம் மனிதர்களுடைய காலம். அப்போஸ்தலனாய் பவுல் 1 Cor 4:3, ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது, நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்கிறார். ஆம், மனிதர்களுடைய காலத்திலே நாம் வாழ்கிறோம். நன்றாக கவனியுங்கள், புரஜாதிகளின் காலம் என்பதற்கும் புரஜாதிகளின் கால நிறைவேறுதல் என்பதும் ஒரே காரியம் அல்ல. ரோமர் 11:25, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புரஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து நடுவானத்திற்கு வந்து திருச்சபையை எடுத்துக் கொள்ளும் பொழுது புரஜாதியாருடைய நிறைவு உண்டாகிறது. கடைசி நாட்களில் என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் புரஜாதி மக்களின் காலம் என்று சொல்லப்படுகிற இந்த இரண்டும் திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படும் கடைசி நாட்களோடு ஒப்பிட முடியாது. புரஜாதியாரின் காலம் என்பது தொடர்ந்து மகா உபத்திரவ காலத்திலும் நீடிக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்திலே தேவன் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்தை கண்ணோக்குவார். தானியேல் 2:29, ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார். ஒரு நாள் இரவிலே நேபுகாத்நேச்சார் படுக்கையிலே இரவு படுத்திருக்கும் பொழுது, ராஜ்யம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டது, தொடர்ந்து இந்த ராஜ்யம் எப்படி செல்ல போகிறது என்பதை குறித்த தீவிரமான சிந்தனையிலே இருந்திருக்கிறார். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து யோசித்திருக்கிறார். ஒரு சிறிய ராஜ்யத்தின் அரசனாக தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும், இன்று உலகளவிலான மகா பெரிய அரசாங்கத்தில் இருக்கிறேனே, இனி இந்த உலகளாவிய ராஜ்யம் என்ன ஆகும் என்று சிந்தித்திருக்க வேண்டும். இதன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கலங்கியிருக்க வேண்டும். அதற்கு விடையாகத்தான் தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தார். மட்டுமல்ல, தானியேல் ராஜாவிற்கு பதில் உரைக்கும் பொழுது சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்வது தன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள திறமை அல்ல, பரலோகத்தின் தேவனே அதை வெளிப்படுத்தினார் என்று தெளிவாய் கூறினான். இதன் மூலம் நேபுகாத்நேச்சாரின் கேள்விக்கு பதில் கிடைக்கிறது. அளிக்கப்படும் நிலைமையில் இருந்த ஞானிகளும் தப்பித்துக் கொள்கிறார்கள். நேபுகாத்நேச்சார் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியிலே தேவன் நேபுகாத்நேச்சாரோடு பேசப்போகிறார். தேவன் காட்டிய சொப்பனத்திலே ராஜ்யத்தின் வெளிப்பிரகாரமான மகிமையை காட்டினார். இது ஒரு புறஜாதியின் சொப்பனம் என்று சொல்லலாம். ஒரு சிலையை கொண்டே தேவன் அவனோடு பேசுகிறார். நேபுகாத்நேச்சார் தரிசனத்திலே கண்ட சிலை வழிபட வேண்டிய ஒரு சிலை அல்ல. என்றாலும் நேபுகாத்நேச்சார் பாபிலோனிலே சிலைக்கு முன் விழுந்து கிடக்கிறவனாயிருக்கிறான். தேவனும் அவனது சொப்பனத்திலே ஒரு சிலையையே காட்டுகிறார். பாபிலோன் ராஜ்யம் சிலை வழிபாட்டை கொண்டதாயிருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தையே நேபுகாத்நேச்சார் எளிதாக புரிந்து கொள்வான் என்பதற்காக தேவன் அவனுக்கு அவ்வண்ணம் காட்டினார். பாபிலோனிலிருந்து எத்தனையோ உருவ வழிபாடுகள் உருவாகியிருக்கின்றன. தாவீதின் குமாரன் தோல்வி கண்டபடியினாலே இந்த உலகத்தின் செங்கோலை தாவீதின் கரத்திலிருந்து எடுத்து புறஜாதி மக்களுடைய கரத்திலே தேவன் கொடுத்து விட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்ப வரும் அளவும் அது புறஜாதியாரின் கரத்திலேயே இருக்கும். அதன் பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக உலகத்தை ஆளுவார். எனவே நேபுகாத்நேச்சாரின் காலம் முதல் கிறிஸ்து வரும் வரை உள்ள காலம்தான் புறஜாதியாரின் காலமாய் இருக்கிறது. தானியேல் 2:31, ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. கவனித்தீர்களா? அந்த சிலை பிரகாசமுள்ளதாயிருந்தது, அதே நேரத்திலே பார்க்க பயங்கரமானதாய் இருந்தது. தானியேல் அந்த சொப்பனத்தை விவரிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சாரின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனிக்க அங்கே நாம் இருந்திருப்போம் என்றால் மிக அற்புதமான காட்சியாய் அது இருந்திருக்கும். மிகவும் ஆச்சரியத்தோடு அதே நேரத்திலே உள்ளான நடுக்கத்தோடு நேபுகாத்நேச்சார் கூர்ந்து கவனிக்கிறான். தானியேலின் ஆரம்ப வார்த்தைகள் நேபுகாத்நேச்சாரின் கண்களை அகல விரித்திருக்கும். மிக வசதியாக அரியணையிலே பின்னாலே சாய்ந்து அமர்ந்திருந்த நேபுகாத்நேச்சார் அவனை அறியாமலேயே இருக்கையின் விளிம்பிற்கு வந்திருக்க வேண்டும். சரி, நீ சொல்வது சரி, அதைத்தான் நான் பார்த்தேன் என்று வியந்திருக்க வேண்டும். தானியேல் 2:32-33, அந்த சிலையின் தலை பசும் பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை தெளிவாக தானியேல் சொல்ல சொல்ல வியப்போடு கவனித்துக் கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் இப்பொழுது அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவனாகிறான். தேவன் நேபுகாத்நேச்சார் இன்னும் அந்த மனிதன் புரிந்து கொள்ளும் வழியிலேயே பேசுகிறார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, அதே தேவன் இன்றும் மனுக்குலம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலேதான் மனுக்குலத்தோடு பேசுகிறார். அதை விளங்கிக் கொள்கிறவன் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது வாழ்வு பெறுகிறான். அந்த மிக பிரம்மாண்டமான சிலை மிக உறுதியானதாய் நிற்கிறது. அது பிரகாசிக்கிறதாயும் பார்க்க பயங்கரமானதாயும் இருக்கிறது. அதன் தலை பொன்னாலும் மார்பும் புயமும் வெள்ளியாலும் வயிறும் தொடையும் வெண்கலத்தாலும் கால்கள் இரும்பினாலும் பாதங்களிலே பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. தொடர்ந்து இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே விரிவாக சிந்திப்போம். இன்று நாம் வாசித்த சத்தியங்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? தம்மை தேடுகிறவர்களுக்கும் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தேவன் தமது இரக்கத்தை காண்பிக்க தயங்குகிறவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையிலையும் தேவனுடைய இரக்கத்திற்காக நீங்கள் கெஞ்சி நிற்கிறீர்களா? உங்களுடைய தகுதியின்மையை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினாலே என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடும் என்று காத்திருக்கிறீர்களா? கலங்காதீர்கள், நிச்சயம் கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கும் பதில் அருளுவார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்த, ஸ்தோத்திரம் செலுத்த, அவரை மகிமைப்படுத்த கடனாளிகளாயிருக்கிறோம். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினால் சுத்தமானார்கள். ஆனால் ஒரே ஒருவனே அவருக்கு நன்றி செலுத்த திரும்பி வந்தான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடந்த ஒரு வார காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின நன்மைகளை சற்றே எண்ணி பாருங்கள். அவை எல்லாவற்றிற்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நன்றி செலுத்தி விட்டீர்களா? எத்தனையோ மாதங்களாய் நீங்கள் காத்திருந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு விடை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு அதிகமாய் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? இறுதியாக, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சத்தியம் கடந்து வருகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நம் மூலமாய் செயல்படும் எந்த காரியத்தை குறித்தும் நாம் பெருமை பாராட்டாமல், கனத்தையும் மகிமையையும் நாம் எடுத்துக் கொள்ளாமல், கனத்திற்கும் மகிமைக்கும் உரியவர் அவர் ஒருவரே என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். மற்றொருள் முன்னிலையிலே அதை அறிக்கையிட ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராயிருப்பதனாலே எங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்று தானியலும் நண்பர்களும் இணைந்து ஜபித்த பொழுது நீர் இறங்கி பதில் கொடுத்தது போல, இன்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் தனியாக குடும்பமாக தங்கள் சிநேகிதர்களோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் பதில் கொடுக்கும் பொழுது நன்றியுள்ளவர்களாக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த, உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்த நீரே அவர்களுக்கு உதவி செய்வீராக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் நாங்கள் மனிதர்களுக்கு செலுத்தி விடாதபடி, அல்லது நாங்களே உமது மகிமையை திருடி விடாதபடி கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். தானியேல் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் உம்மோடு உள்ள தொடர்பிலே உறுதியுள்ளவனாயிருந்தது போல, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யார் யார் எவ்வளவு வித்தியாசமான சூழ்நிலைகளிலே இருந்தாலும், அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலே இருந்தாலும், உம்மோடு உள்ள தொடர்பிலே உறுதியானவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்ய கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
தானியேல் ஆண்டவரை அறியாத தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும் என்ற நோக்கமுடையவனாயிருந்தான். அதனால் ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் விசேஷித்த ஞானத்தையும் பெற்றான். பொல்லாங்கனுக்குள் கிடக்கும் இவ்வுலகத்திலே கொலை, கொள்ளை, விபத்துக்கள், ஆபத்துக்கள் மத்தியிலே கர்த்தருக்கு பயந்து அவரை தேடி அவரது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வில் பெற்று அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மைக்காக அவரை ஸ்தோத்தரித்து அளவில்லா அவருடைய கிருபையையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதமான வாழ்விற்கு இவைகளே ஆதாரமாகும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். 1 நாளாகமும் 28:20.